திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ளுவது எத்தனை பாக்கியம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று தாவீது பக்தன் சொல்லும் பொழுது உம்முடைய சமூகம் எவ்வளவு பேரின்பமானது. கர்த்தாவே, நீர் வார்த்தைகளை கொண்டு எங்களை ஆண்டவரை போஷிக்கிறீர், எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறீர். நாங்கள் இன்னும் உமக்குள் வளருவதற்கு உதவி செய்கிறீர். எங்களுடைய தியானத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. I greet you all in the name of our Lord and Savior, Jesus the Christ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 5 அதிகாரத்தில் 15 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். எனவேதான் இந்த நாளினுடைய தலைப்பு லைட் ஆன் த லாம்ப் ஸ்டாண்ட். விளக்கு தண்டின் மீது உள்ள விளக்கு, அல்லது விளக்கு தண்டின் மீது எரிகின்ற வெளிச்சம் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த தனித்தன்மை என்னவென்று சொன்னால், அதே மத்தேயு 5:14 வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வெளிச்சம் என்று அழைக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் வெளிச்சமாக நம்மை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தியானம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில் தேவனால் வெளிச்சமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒருவேளை விளக்கு தண்டின் மீது இருக்கிறோமா, அல்லது மரக்காலால் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறோமா என்பதை தான் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் வெளிச்சம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நாம் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், விளக்கு தண்டின் மீது இருக்க வேண்டும். அப்போதான் என்ன நடக்குமாம், அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழும் உலகத்தை பாருங்கள். இந்த உலகமானது தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்கிறது. மெனி சேலஞ்சஸ் ஆர் டே டு டே வி ஃபேஸ். மாத்திரமல்ல, அநேக கடினமான வாழ்க்கை வருகிறது, பல இருள் வருகிறது, பல நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலைகள் வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், வெளிச்சம் மறைக்கப்பட்டதினால் இருள் பூமியை என்ன செய்கிறது என்று சொன்னால், அது தன்னுடைய ஆக்கிரமிப்பை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், அந்த இருளினுடைய தாக்கத்தை எங்கெல்லாம் பார்க்கலாம் என்று சொன்னால், we can look into the politics. இன்றைய சமுதாய அரசியலிலே பலவிதமான கொடிய காரியங்கள் வருகிறது. சமுதாயத்தில் இன்னும் அநேக இருள் காணப்படுகிறது. There are a lot of cultural that is against the light of the world. உலகத்தின் வெளிச்சத்திற்கு புறம்பான கலாச்சாரங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், இதனுடைய விளைவு என்ன? உலகத்தில் ஒரு கூட்ட மனிதன் டெரரிஸ்டா போகிறான். We see everywhere conflict. We see everywhere மனிதனுடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான். எனவேதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட வெளிச்சமாக வாழ அழைக்கப்படுகிறோம். We are called to lead a life on the lampstand. அந்த விளக்கு தண்டின் மீது எரிகிற வெளிச்சமாய் இருக்க வேண்டும். வெளிச்சத்தினுடைய சிறப்பு தன்மைகள் நமக்கு தெரியும். வெளிச்சம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது விளக்கு தண்டின் மீது இருக்கும் பொழுது அதிக பயன்பாட்டை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. எனவேதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் வெளிச்சம். இயேசு கிறிஸ்து உபதேசத்திலே பாருங்கள், ஒரு ஸ்திரீ தன்னுடைய 10 சில்வர் காயின் வைத்திருக்கிறாள், அதில் ஒன்றை துளைத்து விட்டாள். அவள் உடனே என்ன செய்தால் தெரியுமா? விளக்கை கொளுத்தினால் தான் துளைத்ததை கண்டுபிடிக்க விளக்கை பயன்படுத்தினாள். ஒரு மனிதன் 100 ஆடு வைத்திருந்தான், ஒரு ஆடு காணாமற் போய்விட்டது. அந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? 99 ஆடுகளை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அவன் தேடுவதற்கு செல்லுகிறான். எந்த இருளில் என் ஆடு சிக்கிக் கொண்டது என்பதை தேடி அவன் போக ஆரம்பித்தான். அதே போலதான் பிரியமானவர்களே, ஒரு இருள் என்ன செய்கிறது என்று சொன்னால், எது உண்மை எது பொய் என்பதை காட்டி கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. மாத்திரமல்ல, வெளிச்சம் இன்னொருவரை வெளிச்சத்திற்குள் உருவாக்குகிறதையும் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, தே ஹாவ் லைட், தே ஹாவ் லைட் ஆஃப் காட். ஆனால் எப்படி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், மறைவிடத்தில் மறைந்து கொண்டிருக்கிறோம். We love God. We have a zeal for God. But we don't want to show our light to the world. ஆனால் நம்முடைய வெளிச்சத்தை உலகத்திற்கு காண்பிப்பதில்லை. இப்ப இந்த விளக்கு தண்டு என்பது என்ன? வெளிப்படுத்தல் விசேஷம் 1:20 வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1:20. நீ கண்ட குத்து விளக்குகள் அந்த லாம்ப் ஸ்டாம்ப் என்பது என்னவென்று சொன்னால், திருச்சபை. அப்படிதான் வேதம் சொல்கிறது. அப்ப இந்த திருச்சபையின் மீதுதான் என்ன இருக்க வேண்டும்? திருச்சபையின் மக்கள் தங்களை பிரகாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சபையும், திருச்சபையில் உள்ள வெளிச்சம் உள்ள நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? வெளியே கொண்டு வர வேண்டும். இன்னொரு நிலைக்கு நம்ம போனா, பவுலடியார் மிக அழகா எழுதுகிறார், நாமே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்கு தந்த வெளிச்சத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, ஒன்று திருச்சபை நம்முடைய வெளிச்சத்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், உலகத்திற்கு காண்பிக்கிறது. எனவேதான் திருச்சபை எல்லா வெளிச்சமும் ஒன்றாக இணைந்த இட்ஸ் அ மெகா லைட். ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் தனக்குள்ளாக கொடுத்த வெளிச்சத்தை வெளியே காண்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய சிந்தனையின் சாராம்சம் என்னவென்று சொன்னால், நாம் விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்டிருக்கிறோமா, அல்லது அங்கே மூடப்பட்டிருக்கின்ற அந்த எதனுடைய மறைந்து கொண்டு நாம் இருக்கிறோமா? விளக்கு தண்டின் மீது இருக்கிறோமா, அல்லது மரக்காலால் மூடப்பட்டு இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது காரியம், இந்த வேத வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்று சொன்னால், லிஃப்டட் ஆன் த லாம்ப் ஸ்டாம் டு ஷைன். அங்கே விளக்கு தண்டின் மீது ஏன் விளக்கு வைக்கப்பட்டது என்று சொன்னால், அது ஒளி கொடுக்கும்படியாக அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தில் பாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அந்த விளக்கு தண்டு இட் இஸ் லைக் ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு உயர்வான ஒரு பொருள். அதன் மீது விளக்கு வைப்பதற்கு ஒரு அமைப்பு இருக்கும். அதிலே வைக்கும் போது அது என்ன செய்யுமாம்? வெளிச்சத்தை காண்பிக்குமாம். பிரியமானவர்களே, when we are lifted up and when we are kept on the right place, we automatically start shining. நமக்குள்ளாக வெளிச்சம் வெளிவர ஆரம்பிக்கிறது. அப்போ பிரியமானவர்களே, விளக்கு தண்டின் மீது எரிகிற ஒரு வெளிச்சமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், our shining not based on others. ஒரு விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வெளிச்சம் யாரெல்லாம் சுற்றிலும் இருக்கிறார்கள் என்று பார்த்து அது ஒளிருவதில்லை. எப்படி ஒளிரும்? யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அது ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். as a Christian, when we are on the lampstand, we should never ever worry about who are looking at me or who are around me. My duty is to just shine. Naan ennidathil irukkira velichathai ulagathirku kaanvikka vendum. Kristukal priyamanavargale, in all situation it shines not based on the environment. இருக்கிற சூழ்நிலையை கண்டு அது ஒளிருவதில்லை, அது யார் இருக்கிறார்களோ இல்லையோ ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. இயேசு அதனால சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, we have to know that we are light to shine in the darkness of the world. அப்ப நமக்கு ஒரு ரோல் இருக்கிறது. Even in our house, even in our church, even in our society, our duty is to just shine what God has put in us. கடவுள் நமக்குள் வைத்த வெளிச்சத்தை நாம் காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், என் கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாம் நான் கிறிஸ்துவ தன்மையை காண்பித்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், அல்லது என்னோடு பழகுகிறவன் வேறு மதத்தை சார்ந்தவனாக இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி கிறிஸ்துவை அவனுக்கு சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, வெளிச்சம் தன்னை சுற்றிலும் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதில்லை, அது தன்னிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறது. எனவேதான் ஏசாயா தீர்க்கன் இவ்விதமாக எழுதுகிறார், 60வது அதிகாரம் முதல் வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் யூனிக் நேச்சர் தட் காட் ஹஸ் புட் இன் அஸ், தட் இஸ் த ஷைனிங் த லைட். வி ஆர் கால் டு ஷைன் எவ்ரிவேர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஷைனிங் ஆன் த ரைட் பிளேஸ். விளக்கு தண்டின் மீது இருக்கும் போது அது என்ன செய்கிறது சொன்னா, வீட்டின் எல்லா இடங்களிலும் அது வெளிச்சத்தை பரப்புகிறது. நம்ம வெளிச்சம் என்று சொல்லிவிட்டு ஓரமாய் ஒதுங்கி இருக்கிற பட்சத்தில் we may not be useful to others. ஆனால் when we are kept on the right place, வெளிச்சம் சரியான இடத்தில் வைக்க வேண்டும். எனவேதான் விளக்கு தண்டினால் அது மூடாமல் விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள், மரக்காலால் அதை மூட மாட்டார்கள். எவ்ரி லைட் ஹஸ் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி டு இலுமினேட் த திங்ஸ். தன்னிடத்தில் இருப்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு விளக்குக்கும் ஒரு வித்தியாச தன்மை உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் அது வைக்கப்பட வேண்டிய சரியான இடத்தில் வைக்கப்பட்டால் அதனுடைய வெளிச்சம் அநேகரை சென்றடையும். எனவேதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட ஒரு வெளிச்சமாக பார்க்க விரும்புகிறார். நாட் இன் த கார்னர் ஆஃப் த ரூம், பட் இட் சுட் பி இன் த ரைட் பிளேஸ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ ஒரு சரியான இடத்தில் வைக்கப்பட்ட வெளிச்சம் எப்படி அதிகமான மக்களுக்கு பயன்படுகிறது, அதை இந்த வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது. இன்னும் பார்க்க போனால் பிரியமானவர்களே, இந்த வெளிச்சம் சரியான இடத்தில் வைக்கப்பட்டதினால் வீட்டினுடைய எல்லாருக்கும் அது சென்றடைகிறது. பார்த்தீங்கன்னா, வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு எவ்ரிபடி இன்சைட் த ஹவுஸ். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வெளிச்சம் போக வேண்டும். ஒரு பக்கம் பாருங்க, என்னில் இருக்கிற வெளிச்சம் ஒன்று என்னுடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும், என்னுடைய தகப்பனதை பார்க்க வேண்டும். அப்படி மூன்று சந்ததிகள் ஒரே இடத்திலிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் என்ன செய்கிறார்கள், வெளிச்சத்தை காண்கிறார்கள். The elderly group and the center line and the young ones, மூன்று பேருக்கும் இடையில் அந்த வெளிச்சம் கடந்து செல்கிறதாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அது சரியான இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், அந்த சரியான இடத்தில் வைக்கப்படும் பொழுது அது எல்லாரும் சரியாக புரிந்து கொள்ள. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஏன் பிரச்சனைகள், ஏன் உறவுகளில் தடுமாற்றங்கள், காரணம் என்னவென்று சொன்னால், சரியான இடத்தில் நாம் இல்லை. We are not on the right place. எனவேதான் நமக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க முடியாத நிலை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நாம் சரியான இடத்தில் வைக்கப்பட வேண்டும். சரியான நிலையில் நம்முடைய வெளிச்சம் இருக்க வேண்டும். ஒரு விளக்கு எரிகிறது என்று சொன்னால் அதுக்கு ரெண்டு மூணு காரியங்கள் அங்கே இருக்கும். ஒன்று, விளக்கு எரிவதற்கு எண்ணெய் இருக்கும், அங்கே திரி இருக்கும், அதிலே வெளிச்சம் அங்கே ஏற்றி வைக்கப்படும். ஒரு கல்லூரியில், ஒரு மெடிக்கல் கல்லூரியில் ஒருவர் அந்த கிராஜுவேஷன் செரிமனி பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு குத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த குத்து விளக்கில் சடுதியாய் எண்ணெய் குறைவுபட்டது. அந்த திரி மட்டும் எரிந்து கொண்டே இருந்தது. வெறும் திரி எரிய ஆரம்பித்ததும் அதிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பித்தது. அனைவரும் இரும ஆரம்பித்து விட்டார்கள். உடனே அந்த பேச்சாளர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் உலகத்திற்கு எப்படிப்பட்ட ஒளியாக இருக்கிறீர்கள்? நாம் அநேக நேரத்தில் நாம் திரியாக இருக்கிறோம். நமக்கு தெரியும், என்னால் வெளிச்சத்தை உலகத்திற்கு கொடுக்க முடியும். ஆனால் பிரியமானவர்களே, எண்ணெய் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் வெறும் திரி எரிவது அதிக நேரம் இல்லை மாத்திரமல்ல, அதிக வெளிச்சத்தை கொடுக்காது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு அது துன்புறுத்த ஆரம்பித்துவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மக்கள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் திரியாக இருக்கிறோம், ஆனால் சரியான எண்ணெயோடு கூட இணைந்து இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயில் நம்முடைய வாழ்க்கை என்கிற திரி இணைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எரிகிற அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும், வெளிச்சம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அது எல்லாருக்கும் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை உருவாக்கும். எனவே முதலாவது காரியம், நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் சரியான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த சரியான இடத்தில் இருக்கும் பொழுதுதான் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது காரியம், த லைட் கெப்ட் ஃபார் யூஸ்ஃபுல் பர்பஸ். ஒவ்வொரு வெளிச்சமும், ஒவ்வொரு விளக்கும் ஒரு பிரயோஜனம் உள்ளதாக வைக்கப்படுகிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. No light ever designed for uselessness. எந்த ஒரு விளக்கும் பயன்படாது என்று சொல்லி அது வடிவமைக்கப்படவில்லை. இட் ஹாஸ் அ பர்பஸ், ஒரு நோக்கத்தோடு கூட உலகத்தில் ஒவ்வொரு வெளிச்சமும் ஒவ்வொரு விளக்குகள் தயாரிக்கப்படுது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சீசனில் கிறிஸ்மஸ் லைட்ஸ் நிறைய பார்க்கிறோம். வீடு அலங்கரிக்கப்படுகிற பலவித விளக்குகளை பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு விளக்குக்கும் ஒரு தன்மை உண்டு. ஒவ்வொரு விளக்கும் அது தனக்குரிய காரியத்தை சரியாக செய்யும் பொழுது அந்த வெளிச்சமானது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையானது, அவர்கள் சாதாரண வீடுகளில் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரே ஒரு மண் வீடு தான், அது ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும். இவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த வீடுகளிலே ஒரு விளக்கை கொளுத்தி வைப்பார்கள். அது இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்திலே ஒரு முறை அணைந்து விட்டால் அதை திரும்ப கொளுத்துவது என்பது கடினம். மேட்ச் பாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முந்தின காலகட்டங்கள். அப்போ எல்லா வீட்லையும் அந்த ஒரு சிறிய விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். வீட்டார் வெளியே போகும் பொழுது அவள் என்ன செய்வார்கள்? அங்கே மரக்காலால் அதை மூடி வைத்து விட்டு போவார்கள். காரணம் என்ன? அது அணைந்து போகக்கூடாது மாத்திரமல்ல, அந்த அதனுடைய நெருப்பானது மற்றவர்களுக்கு ஆபத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக அதை மூடி வைப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ரெண்டு காரியம் அந்த விளக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த விளக்கினுடைய தன்மை எதற்காக? ஒன்று, பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பிரயோஜனமும் பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிரேக்க பதத்தில் ரெண்டு வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், வேத ஆராய்ச்சியர் சொல்றாங்க, ஒரு வெளிச்சமானது தொடர்ந்து கொடுக்கவும் மாத்திரமல்ல, ஆபத்தை இல்லாமல் அது தன்னை பாதுகாக்கிற வெளிச்சமாக இருக்க வேண்டும். மத்தேயு 15:15 வசனத்தில் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, விளக்கை கொளுத்தி அதை மூடி வைக்க வேண்டாம், விளக்கு தன் மீது வைக்க வேண்டும். அப்ப அது என்ன செய்யுமாம்? அந்த கடைசி வரி சொல்கிறது, அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அந்த விளக்கானது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபாடி, பெரியவர்களுக்கும் சரி சிறியவர்களுக்கும் சரி அது பயனுள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் பயனுள்ளவர்களாக இருக்கத்தான் ஆண்டவர் வெளிச்சமாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். God designed us to be a light, to be useful to everybody in the house. 1 Yohan 1:7 வாசியுங்கள். 1 Yohan 1:7,
அவர் ஒளியில் இருக்கிறது போல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்ற காரியத்தை பாருங்க. நம்ம அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில இருந்தால் என்ன நடக்குமா? There will be a unity, ஒரு ஐக்கியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அங்கே திரியும் எண்ணெயும் தன்னை முழுவதுமாய் ஒப்படைத்து தன்னை மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு நிலை ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. அப்ப உண்மையான ஐக்கியம் உருவாவதற்கு அந்த வெளிச்சமானது என்ன செய்கிறது? பயன்படுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்ப நம்ம வேதத்தில் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நம்ம அநேக நேரங்களில் நாம் யாவருக்கும் பயனுள்ளவர்களாய் மாறுகிறோமா? யோசேப்பின் வாழ்க்கையில ஆதியாகமம் 45:5 வசனத்தில் யோசேப்பு சொல்கிறார், தேவன் ஜீவ ரட்சனை செய்யும்படியாய் என்னை இங்கே கொண்டு வந்தார். ஒருவேளை அவன் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா துன்பங்களையும் கடந்து இப்போ தேசத்தின் உயர்ந்த இடத்தில் இருக்கிறான். அவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அவன் என்னை தேவன் ஜீவ ரட்சனை செய்யும்படி கொண்டு வந்தார். நான் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய பெற்றோருக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு, சமுதாயத்திற்கு, நான் எல்லாருக்கும் என்ன கொடுக்க வேண்டும்? வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் மரக்காலால் மூடப்படும் பொழுது அது என்ன இருக்கிறது? அதற்குள் வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் யாருக்கும் அது பயன்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய கிரியைகளும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் மரக்காலால் மூடப்பட்ட நிலையில் அல்ல, நீங்களும் நானும் அங்கே வெளியே வைக்கப்பட்ட அல்லது விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்காயிருக்க வேண்டும். ஒரு வாலிபன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். சில நாட்களுக்கு பிறகு அவன் ஒரு ஆசிரியரை சந்திக்க சென்றான். அந்த ஆசிரியர் அவனை பார்த்து கேட்டார்கள், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? நான் ஏற்றுக்கொண்டேன். நீ ஏற்றுக்கொண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு சொன்னாயா? அவன் சொன்னான், நான் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கவில்லை. உடனே அவர்கள் கேட்டார்கள், உனக்குள் வந்த வெளிச்சத்தை ஏன் நீ இன்னும் மூடி வைத்திருக்கிறாய்? எப்பொழுது உன் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க போகிறாய்? அவன் சொன்னான், இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்கிட்டேன்னா அதற்கப்பறம் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, அப்பொழுது நீ உனக்கு என்று ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளிச்சத்தை அனுபவித்து விட்டு மிச்சம் மீதி இருக்கிற வெளிச்சத்தை தானே உலகத்திற்கு காண்பிக்க போகிறாய், ஏன் நீ இப்பொழுதே ஆரம்பிக்க கூடாது? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நமக்கு வெளிச்சத்தை கொடுத்ததின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வந்த வில்லியம் கேரி, அவருடைய பெயர் வில்லியம் கேரியை எப்படி கூப்பிடுவார்னு சொன்னால், இருளில் மெழுகுவர்த்தி என்று அவரை அழைத்தார்கள். அவர் வந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பலவித இருள் சூழ்ந்திருந்தது. விசேஷமாக உடன்கட்ட ஏறுதல், சதி என்று சொல்லுவார்கள். கணவன் இறந்துவிட்டால் மனைவியை உயிரோடு நெருப்பில் தள்ளுவார்கள். அதை பார்த்த வில்லியம் கேரி அமைதியாக இல்லை, போராடினார். ஒரு நாள் அந்த கடினமான அந்த சட்டத்தை உடைத்தெறிந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவர் தன்னால் தான் பெற்ற வெளிச்சத்தை அமைதியாக மூடி வைக்கவில்லை. எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்கவில்லை. நான் பெற்ற வெளிச்சம் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதை பார்த்தவர்கள் அநேகர் என்ன செய்தார் என்று சொன்னால், மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, த லைட் ஃபார் யூஸ்ஃபுல் பர்பஸ், அது விளக்கு தண்டின் மீது இருக்கும் பொழுது பிரயோஜனம் உள்ளதாயிருக்கும். மரக்காலால் மூடி வைக்கப்படும் போது அதற்குள் வெளிச்சம் இருக்கும், பட் இட் வில் நாட் பி ஆஃப் எனி யூஸ், எந்த ஒரு பிரயோஜனம் அதனால் இருக்காது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் விளக்கு தண்டின் மீது இருக்கிறோமா, அல்லது நாம் மூடப்பட்ட அந்த மரக்காலால் ஒரு சிறிய ஒரு முரம் போன்ற ஒரு சிறிய பொருளை கொண்டு மூடி வைப்பார்கள். அப்படி மூடப்பட்ட நிலையில் இருக்கிறோமா? ஸோ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், வி சப்போஸ் டு பி கெப்ட் ஆன் த ரைட் ஸ்டாண்ட், அந்த விளக்கு தண்டின் மீது இருக்கும் பொழுது நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். மூன்றாவது காரியம், இந்த வெளிச்சத்தினுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஏசி இதை சொல்லுகிற வார்த்தையின் மிக முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுமா? 16 வசனத்தை வாசியுங்கள். 16:16, இவ்விதமாய் போதும்,
இயேசு என்ன சொல்றார் பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. எவ்விதமான நற்கிரியை, எதை குறித்து இயேசு பேசுகிறார்? பிரியமானவர்களே, the light to reflect the original light. நீங்களும் நானும் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We are called to reflect what Christ has done. கிறிஸ்து எதை செய்து முடித்தாரோ அதை பிரதிபலிக்க வேண்டும். அப்பதான் இந்த வேதம் நிறைவேறும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களை பார்த்து கைத்தட்டி நீங்கள் பெரிய சாதனையாளர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு இவ்விதமாய். அப்போ ஒன் ஆஃப் த குவாலிட்டி, வெளிச்சத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? வெளிச்சம் எதில் சரியாக படுகிறதோ அங்கே பிரதிபலிக்க ஆரம்பித்துவிடும். ஒரு கண்ணாடியின் மீது படும் பொழுது அப்படியே தன்னை முழுவதுமாய் பிரதிபலிக்கும். அது எங்கெல்லாம் போகுதோ ஒரு பிரதிபலிப்பை காண்பித்துக் கொண்டே இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. ஸோ பிரகாசிப்பது, எதை நம்ம பிரதிபலிப்பது, ஷுட் பி ஆல்வேஸ் ஃபுல். ஒரு முழுவதுமான பிரதிபலிப்பு நமக்கு தேவை. அநேக நேரங்களில் நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவிடத்தில் நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் நம்ம பிரதிபலிப்பது அந்த வண்ணமாக அல்ல, வேறு விதமாய் மாறிவிடுகிறது. ஒரு வேத ஆராய்ச்சியாளர் இவ்விதமாய் சொல்றாரு, நம்ம எப்படி பெறுகிறோமோ அப்படியே பிரதிபலிக்க வேணுமா? அப்பனா நான் எவ்வளவு தேவனுடைய அன்பை பெறுகிறேனோ அந்த அன்பை நான் உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். தேவனிடத்தில் எவ்வளவு மன்னிப்பை நான் பெறுகிறேனோ அவ்வளவு மன்னிப்பை உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு தேவனினை ஏற்றுக்கொள்கிறாரோ அவ்வளவை நான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நினைப்போம், ஆண்டவர் எனக்கு எல்லாம் கொடுக்கணும், ஆனால் நான் மற்றவர்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டேன். த குவாலிட்டி, உண்மையான வெளிச்சத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அது தன்னிடத்தில் இருப்பதை வெளியே என்ன செய்யும், இட் வில் ரிஃப்ளக்ட். எங்கெல்லாம் போகுதோ, எவ்வளவு டிசைன், எவ்வளவு தூரம் தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு தன்னை அது உலகத்திற்கு காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ விளக்கினுடைய நோக்கம் என்ன? ஜஸ்ட் டு ரிஃப்ளெக்ட். அந்த ரிஃப்ளெக்ஷன் ஒன்றை தான் இயேசு திரும்பவும் சொல்றாரு, இவ்விதமாய் நீங்களும் நானும் செய்கிற கிரியைகள், இவ்விதமாய் அந்த வெளிச்சத்தின் கிரியைகள் வெளிப்படும் பொழுது யாரை மக்கள் அறிந்து கொள்வார்கள்? பிதாவை மக்கள் அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்ப அந்த நற்செயல், அதற்கு கிரேக்கத்தில் அகத்தோஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் குட். அதற்கு இன்னொரு வார்த்தை உண்டு, காலோஸ் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் பியூட்டிஃபுல். அப்போ தேவனுடைய கதிர்கள் நம்மில் படுகிறது, அந்த கதிர்கள் நம்மில் இருந்து அது எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், இட் பிகம் குட் அண்ட் பியூட்டிஃபுல். அவர் நம்மீது வைத்திருக்கிற அந்த வெளிச்சம் அவரிலிருந்து நம் மூலமாக உலகம் பார்க்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வி ஆர் கால்ட் டு பி ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்டர். நீங்களும் நானும் உலகத்திற்கு கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து பெற வேண்டும், உலகத்திற்கு கொடுக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 4:6 வாசியுங்கள். 4:6 பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறார், உமது முகத்தினுடைய வெளிச்சத்தை எங்க பிரகாசிக்க பண்ணணுமா? எங்களில் பிரகாசிக்க பண்ணும். அந்த வெளிச்சம் எங்கள் முகங்களில் பிரகாசிக்கட்டும். So God wants you and me to reflect the light. அவருடைய வெளிச்சத்தை நாம் உலகத்திற்கு காண்பிக்கிறவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, தமஸ்கு வீதியில சவுல் தேவ ஜனங்களை கொன்று குவிக்கும்படியாய் ஓடுகிறான். வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவனை தொட்டது. அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அவன் அந்த வெளிச்சத்தை உலகத்திற்கு காண்பிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, பல வருடங்கள் அந்த வெளிச்சம் சவுளுடைய வாழ்விலிருந்து வெளியே போனது. எந்த ஜனங்களை துன்புறுத்த போனானோ அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த ஆரம்பித்தான். எந்த திருச்சபையை உடைக்க ஓடினானோ அந்த திருச்சபையை கட்ட ஆரம்பித்தான். எது மனித வாழ்க்கையில் தவறு என்று நினைத்து செய்து கொண்டிருந்தானோ அது யாருமே செய்யக்கூடாது என்று சொல்லி கடிதங்கள் எழுத ஆரம்பித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் we are called to reflect. அதனாலதான் இயேசு திரும்பவும் சொல்றாரு, இவ்விதமாய் மக்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்கள் கிறிஸ்துவை காண வேணும். டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட், அவர் ஆப்பிரிக்க காடுகளிலே ஊழியம் செய்ய சென்ற பொழுது அங்கே இயேசுவை அறிந்தவன் ஒருவனும் இல்லை. ஆனால் அவர் மரித்த பொழுது அந்த பட்டணத்தில் இயேசுவை அறியாதவன் ஒருவனும் இல்லை. அவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம், When he entered in the place, there was no one knew Christ. But when he died, there was no one who can say that I don't know Christ. ஒரே ஒரு மனிதன். காரணம் என்ன தெரியுமா? அவன் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவனாய் மாறினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார், நீங்களும் நானும் ஒளியாக இருக்கிறோம் என்று சொன்னால் we are just called to reflect. So when we are on the lampstand, நாம் விளக்கு தண்டின் மீது இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் கிறிஸ்துவை உலகத்திற்கு காண்பிப்போம். நம்முடைய அனுதின வாழ்க்கையின் காரியங்களில், அனுதின நம்முடைய செயல்பாடுகளில் கிறிஸ்துவை வெளிச்சத்தை காண்பிப்போம். அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள், மாத்திரமல்ல அநேகர் கிறிஸ்துவண்டை வருவார்கள். எப்படி ஒரு வெளிச்சம் சவுலை சந்தித்தது, அந்த வெளிச்சம் வாழ்நாள் முழுவதும் பிரகாசித்தது. அதே வெளிச்சத்தை தான் தேவன் நமக்கும் தந்திருக்கிறார். நாமும் அந்த வெளிச்சத்தில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.